இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
இப்போது வேதனையற்ற பாதை குறித்து ஒரு நிமிடம் உங்களோட பேச விரும்புகிறேன். அது முற்றிலும் போதுமானது. காயப்படுவதும் குணப்படும். நம் ஆத்மா குணப்படுத்துதல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆவி ஆத்மா இருக்கிறது. நாம் மாம்சத்தில் வாழ்கிறோம். நம் சரீரத்தை நாம் அனைவரும் பார்க்க முடியும். ஆனால் நம் உட்புறத்தில் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியாது. நாம் அனைவரும் நடிப்பதில் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம். மேலும் எல்லாமே சரியாக இருப்பது போல நாம் பலமுறை செயல்படுகிறோம். உண்மையில் எதுவும் நன்றாக இல்லை. சில சமயம் நாம் நமக்குள் நடிப்பதில் கூட நல்லவர்களாக இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல அளவில் குழப்பம் இருக்கிறது. அதை புறக்கணிப்பதில் நாம் இங்கே நல்லவர்களாகி விடுகின்றோம். நாம் அதனோடு வாழ கற்றுக்கொண்டோம். சந்தோஷம் மற்றும் சமாதானம் கிடைக்கக்கூடாத அளவில் எத்தனை பேர் மிக மோசமான ஏழ்மை வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இவ்வளவு காலம் அந்த நிலையிலே இருக்கிறார்கள். அதில் ஏதும் தவறு இருப்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் நீண்ட காலம் அறியாமல் இருக்கிறீர்கள். உங்கள் செயலிழப்புக்குள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை கூட நீங்கள் உணர்வது இல்லை. ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று இயேசு சொன்னதை நீங்கள் அறிய விரும்புகிறேன். இயேசு சொன்னார், வாழ்வில் நீங்கள் சந்தோஷமாக வாழ நானோ அவைகளுக்கு தீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். இந்த நம் அன்றாட தொலைக்காட்சி நிலையை அன்றாட வாழ்வில் ஆனந்தம் என்று அழைக்கின்றோம். நாம் பரலோகம் செல்லும் அந்த இனிமையான நாள் வரை துக்கமாக இருக்கவே இயேசு நம்மை ரட்சித்தார் என்று நான் நினைக்கவில்லை. நித்திய ஜீவன் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தருணத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. நாம் இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்க மறித்த வாழ்வை நாம் அனுபவிக்காத போது அது தேவனை காயப்படுத்தும். புரிகிறதா? நாம் மேற்கத்திய சமுதாயத்தில் அதிகம் சாதித்திருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்க 6 நாட்கள் வேலை செய்து சில நேரங்களில் இதை நாம் மறந்துவிடுகிறோம் என்று நினைக்கிறேன். அவர் ஓய்ந்திருந்தார். அது பூமியில் ஆதாமின் முதல் முழு ஓய்வு நாள். நாம் அதை தலைகீழாக பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வேலையை மகிமைப்படுத்துகிறோம். நிச்சயமாக நாம் வேலை செய்ய வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் உங்களோடு சந்தோஷமாக இருக்கவே அவர் என்றும் விரும்புகின்றார். அதை நினையுங்கள். உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். உங்கள் குழந்தைகளை வளர்க்க உங்கள் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருங்கள். ஒருவரை திருமணம் செய்து அவர்களோடு சந்தோஷமாக இருக்க மனைவி தன் கணவனுக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. ஆமேன், ஆமேன். நீங்கள் அந்த வழியில் மிக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஒருவேளை பின்வாங்கி போய் மீண்டும் முயற்சிக்கலாம். மனைவி தன் கணவனுக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நன்றி. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வீடு இருக்கிறது. அதை அனுபவிக்க நேரம் ஒதுக்குங்கள். அதை எப்போதும் சுத்தம் செய்து அனுபவியுங்கள். அப்படியே இருக்கக்கூடாது. நான் சொன்னது போல் நீங்கள் உங்கள் வேலையை வெறுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். வெறுக்கிற விஷயங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை செலவிட வேண்டாம். உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே இருக்கிறது. அதை வாழ்வதற்கு முடிவெடுப்பது எப்படி? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகின்றீர்கள்? சரி, நாம் அன்றாடம் விலகி கொள்ள விரும்பக்கூடாது. எல்லா நேரத்திலும் உயிர் வாழும் பயன்முறையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் வளர்ந்து வரும்போது நான் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ முயற்சித்தேன். என் 18 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று முன்னோக்கிய பார்வை இருந்தது. ஆனால் நான் வளர்ந்த பிரச்சனைகளிலிருந்து விலகிச் சென்ற போது எனக்கு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் நான் அதை என்னுடன் கொண்டு சென்றேன். அது என் ஆத்மாவில் பொறிக்கப்பட்டது. நான் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு செல்ல தொடங்காத வரை உண்மையில் முழுநேர தீவிரமான கிறிஸ்தவளாக இருந்தேன். அது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மோசமாக பாதித்தது. ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு செல்வதிலும் இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்க மறித்த வாழ்வை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நான் அதை மீண்டும் சொல்லட்டுமா? என்ன சொல்ல வேண்டுமா? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். தேவாலயத்திற்கு செல்வதில் உங்கள் நேரத்தை செலுத்துவதிலும் தேவாலய நாட்காட்டியில் உங்கள் சரிபார்ப்பு அடையாளத்தை பெறுவதிலும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடன் நீங்கள் நடப்பதை குறித்து உண்மையிலேயே தீவிரமாக இருப்பதுடன் கிறிஸ்துவைப் போல எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கும் இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்க உண்மையிலேயே மறித்து உயிர்த்த வாழ்வை வாழ்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது வேதனையற்ற பாதை குறித்து ஒரு நிமிடம் உங்களோட பேச விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், காயப்படுவது வலிக்கும், அது முற்றிலும் போதுமானது. காயப்படுவதும் குணப்படும். நீங்கள் இனி வேதனையில்லா இடத்திற்கு வருகிறீர்கள். பலர் உடைந்திருப்பதற்கான காரணத்தின் ஒரு பகுதி என்னவென்றால், குணப்படும் செயல்பாட்டில் வேதனையும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளலாம், காயம் வலிக்கும். நீங்கள் குணப்படும் செயலில் இருக்கும்போது அது இன்னும் வலிக்கும், இல்லையா? எனவே நீங்கள் என்னோடு முடிவெடுக்கும் இவர்களில் ஒருவராக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த தயாராக இருக்கிறீர்கள். இங்கே சாதாரணமாக இருக்கவும் ஜீவிக்கவும் விரும்பாமல் நீங்கள் இந்த வாழ்க்கையை பெற விரும்புகிறீர்கள். இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்க மறித்து உயிர்த்த சிறந்த மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நேசியுங்கள். உங்களுக்கு நேர்மையாக சொல்கிறேன், அது எல்லாம் சுலபமாக இருக்காது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு விஷயம், நலமடைய நீங்கள் இருக்கும் இடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும். இயேசு, நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இது ஏதோ ஒருவரின் சத்தியம் அல்ல, சத்தியம் உங்களை விடுவிக்கும். என்னை குறித்த உண்மையை எதிர்கொள்கிற சத்தியம் அது. எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, நான் கையாண்டு கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தேன், பாதுகாப்பற்றவளாக இருந்தேன், தைரியமாக செயல்பட்டேன் என்பது முக்கியமல்ல, உண்மையில் நான் பாதுகாப்பற்றவளாக இருந்தேன், அதுதான் உண்மையான விஷயம். உங்களை குறித்து நீங்களே நேர்மையாக இருப்பது என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய துணிச்சலான விஷயம். தேவன் உங்களை அறிவார், அவர் எப்போதும் உங்களை நேசிக்கிறார். உங்களை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி உங்களை நேசிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எல்லாவற்றையும் விரும்புவதில்லை, ஆனால் நான் என்னை விரும்புகிறேன். நம்மை நாம் வெறுக்கின்றோம். நம்மோடு ஒரு நல்ல உறவை மறுப்பதால் நாம் தேவனை அவமதிக்கிறோம் என்று நான் மனப்பூர்வமாக நினைக்கின்றேன். ஏனென்றால் நாம் வேண்டும் என்று நினைக்கும் பரிபூரணத்தின் சுருக்கம் இது இல்லை. இயேசு நீதிமான்களுக்காக மறிக்கவில்லை, அவர் அநீதிமான்களுக்காக மறித்தார். அவர் நம்மை அவரிடமாக குட்டி சேர்க்க திரும்பி வரும் வரை சில குறைகள் இருக்கும். அவர் நன்றாக இருக்கிறவர்களுக்கு வரவில்லை என்று வேதம் கூறுகிறது, ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகத்தான் வந்தார். ஆமென். எனவே நான் தேவனின் உதவிக்கு தகுதி பெற்றவள், நீங்களும் தான். ஆனால் இயற்கையில் இது நாம் தான். நம்முடைய மாம்சம் எப்போதும் வேதனையற்ற பாதையை தேடும். அதனால்தான் நான் உங்களுடன் தெளிவாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் உண்மையிலேயே நலமாக இருக்க விரும்பினால் அதற்கு சில சவால்கள் உண்டு. அது மிக விரைவாக நடக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடக்கும். தேவன் உங்களை மகிமையிலே மகிமைப்படுத்துவார். நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் மீட்புக்கான முழு பாதையில் செல்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் எப்படியாவது உங்கள் வழியில் செல்வீர்கள். நான் சொல்வது கேட்கிறதா? எங்கும் சிக்கி தவிக்காமல் இருப்பது நல்லது. இன்று நாம் இங்கு பேசக்கூடிய இரண்டு வகையான வேதனைகள், ஒன்று மாற்றத்தின் வலி, அல்லது ஒருபோதும் மாறாத வலி. உங்களுக்கு தெரியுமா, அப்படியே இருக்க முடியும் என்ற யோசனை எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அதாவது 42 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இருந்த வழியிலேயே நான் இன்னும் இருக்க நினைப்பது என்னை நடுங்க வைக்கிறது. அதிலிருந்து மீண்டு வர நிறைய வேதனைகளை அனுபவித்தேன். ஓ, ஆனால் வலியை விட மகிழ்ச்சியானது மிக அதிகம். கைவிடாதபடி தேவன் எனக்கு கிருபை கொடுத்ததில் நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பெறும் ஒவ்வொரு சிறு முன்னேற்றமும் அந்த முன்னேற்றத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஜெயமாக இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் அதை செய்ய முடிந்தால் நான் அதை செய்ய முடியும் என்பதை உணர தைரியம் தேவை. எனவே ஒரு பெயர் தெரியாத எழுத்தாளரின் மேற்கோள் நான் நல்லதென்று நினைக்கிறேன். எது எளிதானதோ அது நீடிக்காது, நீடிப்பது எளிதானது அல்ல. ஆமென். என் கணவர் தேவ் எப்போதும் சொல்வார், சுலபமாக கிடைப்பது நிலைக்காது, கடினமானது நிலைக்கும். ஒரு பழமொழி இருக்கிறது, வேகமாக வருவது வேகமாக ஓடும், ஆனால் மெதுவாக கட்டப்படுபவை திடமாக இருக்கும். அதை நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் தேவன் அவசரப்படவில்லை. அப்படி அவர் அவசரப்படுகிறவரும் இல்லை என்பது தெரியுமா? ஏனென்றால் அவர் அளவை விட தரத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறவர். ஆமென். வேதத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு படிக்க முயற்சிக்கிறோம் என்ற பொறியில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். இதனால் உங்களை குறித்து பெருமை கொள்ள முடியும். நீங்கள் வேதத்தை படித்து முடித்ததும் என்ன படித்தீர்கள் என்று தெரியாமல், 7 அதிகாரங்களை படிப்பதை விட 2 வசனங்களை 1 மணி நேரம் முறைத்து பார்த்துவிட்டு அதில் இருந்து எதையாவது உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா ஜனங்களையும் ஈர்த்துக்கொள்ள முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும், அதற்கு தேவன் இருக்கின்றார். நான் சொல்வது புரிகிறதா? ஏனென்றால் அவர் நம்மை அறிவார். ஆகவே அளவுக்கு மேலானது தரம். அவ்வளவு அவசரத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் சுலபமாக தேடுவதை முதலில் நிறுத்துங்கள். நமக்கு புத்திசாலித்தனம் வேண்டும். நாம் கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை பெறுவதற்கு நாம் கடக்க வேண்டிய அனைத்தையும் கடந்து செல்ல தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வெற்றிகரமான நபர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அல்லது மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவார்கள். எனக்கு தெரியாது, ஒரு நிலையில் தரித்திருங்கள். உங்களுக்கு தெரியும், இன்னும் 40-50 வயதுகளில் அல்லது எவ்வளவு இருந்தாலும் அழகாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரின் வீட்டை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் அல்லது ஒருவரின் வேலையை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் அல்லது ஒருவேளை நீங்கள் ஓய்வு பெறும் அளவுக்கு வயதாகிவிட்டீர்கள், உங்களிடம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரிந்தவர் ஒரு நல்ல ஓய்வூதியத்தில் வருமானம் பெறுவதை அறிந்து பொறாமைப்படக்கூடாது. ஆசீர்வாதமாக இருக்கும் ஜனங்களை பார்த்து பொறாமைப்படுவதை நாம் நிறுத்த வேண்டும். அவரவருக்கு என்னவோ அதை தேவன் சரியாக தருவார். உண்மையின் தருணம். இந்த காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மை இல்லாத விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. துஷ்பிரயோகம், நிராகரிப்பு, இழப்பு, கைவிடப்படுதல், நீண்டகால நோய் அல்லது வேறு எதனாலும் உங்கள் ஆத்மா கடுமையாக சேதப்பட்டிருந்தால் பரிபூரணத்திற்கான பயணம் எளிதானதல்ல. சிறுவனாக இருக்க அல்ல, நான் அந்த மாநாட்டிற்கு சென்று ஆத்மா குணப்படுவது குறித்த 2 அமர்வுகளை கேட்டேன். நான் எல்லாவற்றையும் இணைத்தேன். இப்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது. இல்லை, அங்கே உட்கார்ந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துவது எளிது. நான் பெற்ற ஒவ்வொரு வெற்றியை குறித்தும் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் கைத்தட்டி அதை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் என் வெற்றி உங்களுக்கு ஜெயத்தை தராது. நீங்கள் இன்னும் அதே விஷயங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். எல்லா வழிகளிலும் வெளிச்சம் இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் அதிகம் நடக்க வேண்டும். வேதத்தில் எபேசியர் 2:10 கூறுகிறது, முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை பெறுவதற்கு இயேசு தன்னையே விலையாக கொடுத்தார். ஆனால் நாம் நம் சிறு அடியிலிருந்து எழுந்து அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அது எல்லாமே எளிதாக இருக்காது, ஆனால் அது மதிப்புக்குரியதாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் எந்நேரமும் துக்கமாக இருப்பது முடியாது. ஆமென். அதாவது உங்கள் பலன் முழுவதையும் துக்கத்துக்கும் வேதனைக்கும் செலவழிக்கிறீர்களா? சீக்கிரத்தில் நீங்கள் அந்த பலத்தை ஏதாவது ஒரு நற்காரியத்துக்கு திருப்புங்கள். ஆமென். அது சரி. இடுக்கமான பாதை, விசாலமான வழி, மத்தேயு 7:13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். பயணம் செய்வது எளிது, அழிவு நித்திய இழப்புக்கு வழிவகுக்கும் பாதை. இதை கவனியுங்கள். விசாலமான பாதையில் பயணிப்பது எவ்வளவு நல்லது, பயணிப்பதும் எளிது, ஆனால் அது அழிவு மற்றும் இழப்புக்கு வழிவகுக்கும். அந்த பாதையில் நுழையும் பலர் அநேகர் இருக்கின்றார்கள். நீங்கள் பரந்த பாதையில் சென்றால் ஒருபோதும் தனிமையில் நடக்க மாட்டீர்கள். அந்த பாதையில் எப்போதும் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் பாதை நுழைவாயில் சிறியது, குறுகிய பாதை. அதில் பயணம் செய்வது கடினம். அதை கண்டுபிடிப்பவர்கள் மிக குறைவு. ஒன்று சொல்கிறேன், வேதனை என்றால் எப்போதுமே முன்னேற்றம் என்று பொருள். குறிப்பாக இது இன்று நாம் பேசும் வேதனை என்றால் சரியான தேர்வுகளை தெரிந்து கொள்வதில் வேதனை. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லவராக இல்லாத ஒருவரிடம் நீங்கள் நல்லவராக இருப்பது கடினமான விஷயம். நான் அதை மீண்டும் சொல்லட்டுமா? உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது கடினம். உங்கள் எதிரிகளுக்காக ஜெபிப்பது வேடிக்கையாக இருக்காது. இது ஆவிக்குரிய பரிபூரணத்தின் விஷயம். இது எளிதா இல்லையா என்பது தேவன் உங்களுக்கு சொல்வதை செய்வதில்தான் இருக்கிறது. இயேசு கடந்து சென்றது எளிதானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எளிதானது என்று நான் நினைக்கவில்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் அத்தகைய அழுத்தத்தில் இருந்தார். அவர் இரத்தத்தை உயர்த்தார். எனவே இன்று இங்கே உட்கார்ந்து நான் பேசுவதை கேட்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் உங்கள் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உலகில் நல்ல செய்தி எதுவும் இல்லை, ஆனால் இன்று இங்கே ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. இன்று என்னிடம் ஒரு நற்செய்தி இருக்கிறது. உங்கள் பாவங்களுக்கு ஏற்கனவே விலைக்கரியம் செலுத்தப்பட்டாயிற்று. உண்மையில் இங்கே வேடிக்கையான விஷயம், தேவன் ஏற்கனவே நமக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் இயேசு மூலமாக செய்து முடித்து விட்டார். இது ஏற்கனவே முடிந்து விட்டது. அவர் இன்னும் முடிக்கவில்லை. இனி செய்வார் என்று காத்திருக்க கூடாது. அது ஏற்கனவே முடிந்து விட்டது. அதை நாம் நம்புவதற்காக அவர் காத்திருக்கிறார். இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்வதற்கும் அதன் வழியாக நடப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கும் உறுதியாக இருந்தால் சிறந்த வாழ்க்கையை தடுக்க எதுவும் இருக்காது. ஆனால் இவையெல்லாம் எளிதல்ல. தேவன் நம்மை எளிதில் அபிஷேகிக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. கடினமான காரியங்களுக்காக, மாறுபட்ட காரியங்களுக்காக நம் வாழ்க்கையில் அபிஷேகமும் பரிசுத்தாவியின் பலனும் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். தேவனில்லாத ஒருவருக்கு சோதனைகள் இன்னல்கள் ஏற்பட்டால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் நம்மால் முடியும். நம் பக்கத்தில் ஒருவர் இருப்பதால் நம்மால் முடியும் என்று சொல்கிறேன். கலாத்தியர் 6:9 கூறுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சரியானதை செய்வதில் சோர்வடைய வேண்டாம். ஒருவர் உங்களை சரியாக நடத்துவதற்கு முன் நீங்கள் கொஞ்சம் அவர்களை சரியாக நடத்த வேண்டும். மீண்டும் அதை சொல்கிறேன், ஒருவர் உங்களை சரியாக நடத்துவதற்கு முன்பாக நீங்கள் கொஞ்சம் அவர்களை சரியாக நடத்த வேண்டும். ஆனால் இங்கே ஒரு ரகசியம். தேவனிடமிருந்து சரியான முடிவை பெற நாம் செய்ய விரும்புவதை நிறுத்தி சரியானதை செய்வோம். அது சரியானது, தேவனுக்கு நன்மையானதை நாம் செய்வோம். நாம் இங்கே இருக்கும் வரை சரியானதை செய்வதில் உறுதியோடு இருக்க வேண்டும். முடிவுகளை தேவனின் கரத்தில் நாம் விட்டு விடுவோம். அதுதான் நல்லது. நான் இங்கே நிறைய வெகுமதிகளை பெறுவேன் என்று நம்புகிறேன். ஆனால் எனது எல்லா வெகுமதிகளையும் இங்கு பெறாவிட்டாலும் முடிந்தவுடன் எனக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு என்று எனக்கு தெரியும். நித்தியம் நீடித்திருப்பது என்று உங்களுக்கு தாமதமாக தெரிய வந்ததா? உண்மையில் என்றென்றும் நீடித்திருப்பது. இதற்கு ஆயத்தமாக நாம் இப்போது அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போதெல்லாம் நேரம் சுற்றி சுழல்கிறது என்று நம்புகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் அருமையாக உணர விரும்புகின்றேன். யாரும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார்கள். எல்லோரும் என்னை நேசிப்பார்கள். யாரும் என்னை நிராகரிக்க மாட்டார்கள். அதுவும் குளிர்ச்சியாக. அது ஏன் தெரியுமா? அது நடக்கப்போவதில்லை. ஆனால் தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இயேசு விரும்பும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் தொடர்ந்து பதிலளிக்க முடியும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் என் முழு வெகுமதியையும் இங்கு பெறாவிட்டாலும் நான் கடந்து அங்கு போகும்போது அது எனக்காக நிச்சயம் கண்டிப்பாக காத்திருக்கும். நீங்கள் நித்தியமாக வாழப்போகிறீர்கள் என்று உங்களில் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நல்லது. ரோமர் 14 கூறுகிறது, ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக தன் வாழ்க்கை குறித்து கணக்கை ஒப்புக் கொடுக்கும் நேரம் வருகிறது. நான் வேறு யாரிடமும் பதில் கேட்கப் போவதில்லை. அவர்களை குறித்து அதிகம் கவலைப்பட தேவையும் இல்லை. நான் என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போது கவனியுங்கள், நீங்கள் சரியானதை செய்கிறீர்கள் என்றால் மற்றவர்கள் செய்வதை குறித்து அதிகம் கவலைப்படுவீர்கள். சரி, நீங்கள் இதை செய்யணும், நீங்கள் அதை செய்யணும், நீங்கள் இதை செய்யணும், நீங்கள் அதை செய்யக்கூடாது. நம்மை குறித்து நாம் கவலைப்படுவோம். நான் சரியானதை செய்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நான் சரியானதை செய்கிறேன். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். சரியான பருவத்தில் சரியானதை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். அது எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் மிக ஊக்கப்படுத்துகிறோம். எது எப்போது என்று எங்களுக்கு தெரியாது. நியமிக்கப்பட்ட நேரத்தில். இதன் அர்த்தம் என்ன? அதாவது ஊழியத்தில் நான் நம்புகிற பல விஷயங்களை தேவன் செய்வார் என்று காத்திருந்த போது பரிசுத்த ஆவியின் அழகிய பெரிய வெளிப்பாடு இருந்தபோது அந்த நாட்கள் வந்தது. தேவாலயத்தின் மூலம் ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். அவர்கள் வெவ்வேறு நபர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஒருவர் பார்வையாளரிடமிருந்து எத்தனையோ முறை என்னை சுட்டிக்காட்டி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார், உரிய காலத்தில் விசேஷமானதை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று. நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் அறுவடை செய்வீர்கள். முதல் சில தடவை அது என்னை உற்சாகப்படுத்தியது. பிறகு நான் சோர்ந்து போனேன். ஏனென்றால் இதற்கு முன் நான் அறிந்ததை விட வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று தேவன் அறியும் போது அவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்ட எதுவாக இருந்தாலும் கவனியுங்கள். நான் சொன்னேன், தேவன் உங்களுக்கு ஆயத்தம் செய்வது அது எதுவாக இருந்தாலும். நீங்கள் ஆயத்தமாக இருப்பதை தேவன் அறிந்தால் நரகத்தில் எந்த பிசாசும் உங்களுக்கு உரியதை தடுக்க முடியாது. எனவே நீங்கள் ஏன் தங்கி பயணத்தை அனுபவிக்க கூடாது? ஏனென்றால் நம்மில் எவரும் செய்யப்போவது எதுவும் இல்லை. அது தேவனை அவசரப்படுத்தும். நாம் சரியானதை செய்யும் போது அது வலிக்கும். அதாவது ஆவிக்குரிய முன்னேற்றத்தை அடைவோம். அதை சிந்தியுங்கள். அதை செய்ய கஷ்டப்படும் போது ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவனுக்கு கீழ்ப்படிவது அது தேவை. இலவசம் என்ற வார்த்தையை கேட்கும்போது நாம் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நான் சொல்கிறேன், இலவச மாநாடு, இலவச புத்தகங்கள், இலவசம். அது ஏன் தெரியுமா? ஊ, நம் கூட்டங்களில் அவர்கள் இன்னும் பல இலவச ஆதாரங்களை கொடுக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. நாம் இன்னும் அதை செய்கிறோமா? நாம் அதை அதிகம் செய்வது இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் இலவச புத்தகத்தை பெற ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொள்வார்கள். இதை நான் விளையாட்டாக சொல்லவில்லை. அதாவது நீங்கள் அணிதிரட்ட விரும்பினால் இங்கே எழுந்து நின்று என்னிடம் கொடுக்க சில இலவச புத்தகங்கள் இருக்கிறது, யார் அதை விரும்புகிறீர்கள் என்றால் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஓடுவார்கள். அவர்களால் புத்தகம் வாங்க முடியாதது ஒரு காரணம் அல்ல. நாம் இலவசங்களை விரும்புகிறோம். அதாவது எதையாவது இலவசமாக வாங்கும்போது வேறு ஒன்றை இலவசமாக பெறுவோம் என்று நினைக்கிறோம். இலவசம் ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவசத்திற்கு ஒருவர் விலைக்கரையும் செலுத்தியிருக்கிறார். புரிகிறதா? ரட்சிப்பு ஒரு இலவச பரிசு, ஆனால் இயேசு அதற்கு விலைக்கரையும் கொடுத்து விட்டார். அது அவருக்கு விலையானது. இந்த மாநாடு உங்களுக்கு இலவசம், ஆனால் உலகெங்கிலும் உள்ள நம் பங்காளர்கள் நீங்கள் வந்து இங்கு உட்கார்ந்து இந்த வார பிரசங்கத்தை கேட்க உங்களை மகிழ்விக்க பணம் செலுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் அதை செய்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வந்து சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். மேலும் சிலருக்கு நல்ல விஷயங்களை செய்ய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுக்க விரும்பும் ஒருவராக மாற்றப்படுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களை முட்டாளாக்க வேண்டாம். இலவசமாக எதுவும் கொடுக்கப்படுவது இல்லை. உங்கள் எடை அதிகரித்திருந்தால் அதை குறைக்க வேண்டும் என்றால் நீங்கள் பசியோடு இருக்க வேண்டும். நல்லதுதானே? மற்றும் தொலைக்காட்சியில் காண்பிக்கும் கொழுப்பை உருக்கும் மாத்திரையை வாங்க உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் எதையும் செய்யாமல் சரியான எந்த முடிவையும் பெற முடியாது. கஷ்டப்படாமல் எதுவும் நடக்காது. கவனியங்கள், அது வேலை செய்யாது. நீங்கள் கடனில் மூழ்கியிருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே கையடக்கம் வேண்டும். அதற்காக சில கூடுதல் வேலைகளை செய்யலாம். கால அவகாசம் பார்க்காமல் சில நல்ல விஷயங்களை செய்யுங்கள். யாராவது உங்கள் மீது கை வைத்து உங்கள் கடன் அனைத்தையும் மாறிப்போக உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எப்படியாவது நமக்கு கொஞ்சம் மூளை இருப்பதை போல செயல்படுவோம். வேதனை இல்லாத பாதை, காரணத்தை கண்டறிந்தாலும் கூட அது பார்ப்பதற்கு சிறந்த ஒன்றல்ல. நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு அது உங்களை அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. தங்கள் வேதனையின் ஒரு கட்டத்தில் நின்று வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருப்பவர்களாக இருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் விரும்பிய விடுதலையை நீங்கள் அடையும் வரையில் நீங்கள் எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள். உணர்ச்சி மிக்க சுகத்தை பெறுங்கள். ஒருவருக்கு உதவியாக உங்கள் அனுபவத்தை தேவன் பயன்படுத்த இடம் கொடுங்கள்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.